விவிலிய தேடல்.
அன்புள்ளங்களே, ஆப்பிரிக்கா காடுகளுக்கு போவோம் வாங்க. அங்க சஃபாரி என்ற சுற்றுலா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளப்படும். பலர் இந்த பயணங்களை வாகனங்களில் போவாங்க, ஒரு சில பேர் நடைப்பயணமாகவும் போவாங்க. நடைப்பயணமாக போன ஒரு சுற்றுலா குழுவோடு உள்நாட்டு ஆப்பிரிக்க தொழிலாளிகள் அவங்களுடைய சுமைகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட நடந்தாங்க. அந்த குழுவினர் 3 அல்லது 4 நாட்கள் நடந்த பிற்பாடு அந்த தொழிலாளிகள் சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சுட்டு சுற்றுலா பயணிகள்கிட்ட, நாம் இங்கே ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சுமைகளை சுமந்து வந்ததுனால ரொம்ப களைச்சு போயிட்டாங்களோ என்று அவங்கள விசாரித்தப்ப அந்த தொழிலாளிகள் தந்த பதில் வினோதமாக இருந்தது. நாங்கள் களைச்சு போகலை, நம்முடைய உடல் வேகமாக இந்த காட்டில் நடந்து வந்துருச்சு, நம்முடைய ஆன்மா அந்த வேகத்தில் நம்மோட வரலை, எனவே ஒரு நாள் இங்கே தங்குனா நம்முடைய ஆன்மாவும் நம்மளோட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆப்பிரிக்க தொழிலாளிகள். ஹெரால்ட் குஷ்னர் என்ற யூதகுரு எழுதிய தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் புத்தகத்தில் 23 திருப்பாடலின் 3 வரியான ஹீ ரிஸ்டோர்ஸ் மை சோல், அவர் என் ஆன்மாவை மீண்டும் என கழிக்கின்றார் என்ற வரியை அவர் விளக்கும்போது இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றார். ஆப்பிரிக்க தொழிலாளிகள் சொன்னது நமக்கெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா வினோதமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய உள்பொருளை உணர்ந்து கொள்வது நமக்கு நல்லது. வெகு விரைவாக ராக்கெட் வேகத்தில் போகின்ற இந்த உலகத்தோட போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் நமக்கு இதுபோன்ற ஒரு அறிவுரை தேவைதான். நாம் புத்துயிர் பெற வேண்டும், நமது ஆன்மாவை மீண்டும் பெற வேண்டும் என்று 23 திருப்பாடலின் ஆசிரியர் கூறுவதும் இதே பொருள்தானே.
ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை.
அன்பு நெஞ்சங்களே, கல்லூரியில் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப என்கிட்ட படித்த மாணவர்கள் அப்பப்ப என்னை சந்திக்க வருவாங்க. அவங்களில் பல பேர் தொலைக்காட்சி, திரைப்படம், விளம்பரம் என்று தொடர்பு சாதன துறைகளில் வேலை செய்கிறவங்க. இந்த துறைகளில் 4 அல்லது 5 ஆண்டுகள் உழைத்த பிற்பாடு அவங்களில் பல பேர் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு பொதுவான அனுபவம் இதுதான். ஃபாதர், இப்பெல்லாம் பல நாட்கள் வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது எதையோ தொலைச்சிட்டு வந்தது போல இருக்கு என்று சொல்வார்கள். இப்படி அவர்கள் சொல்லும்போது அவர்களோடு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் பேசியிருக்கின்றேன். அப்போது ஒரு சில உண்மைகளை நானே கற்றுக்கொண்டேன். எந்த ஒரு துறையிலும் ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளம் பெண் பணியை ஆரம்பிக்கும்போது ஆர்வம் அவர்களை அதிகமாக ஆக்கிரமிக்கும், வழிநடத்தி செல்லும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை விட அவர்களாகவே பல பணிகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வார்கள். மேலிடத்தில் உள்ளவர்களுடைய கவனத்தை நல்ல முறையில் ஈர்க்க வேண்டும் என்று அவர்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் இவை. இரவு பகல், பசி, தூக்கம், உடல் நலம், வீடு, குடும்பம் என்று எதைப்பற்றியும் அதிக அக்கறை கொள்ளாமல் வேலை வேலை என்று அதிக ஈடுபாட்டோடு வேலை செய்வார்கள். சரி, இந்த வேகம், இந்த ஆர்வம், இந்த ஈடுபாடு எத்தனை நாள் இருக்கும்? அவங்க எடுத்துக்கிட்ட பணிகள்லாம் ரொம்ப சாதாரணமான, தினம் தினம் செய்யக்கூடிய ஒரே மாதிரியான பணிகள்னா இந்த வேகம் ஈடுபாடு எல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் காய்ந்து போய்விடும், கரைந்து மறைந்து விடும். என்னுடைய மாணவர்களில் பலர் கலைநயம் மிக்கவர்கள், படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டவர்கள். அதனால் இந்த ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாட்கள் நீடிக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் போக போக பல்வேறு பிரச்சனைகள் எழும். இந்த பிரச்சனைகளையெல்லாம் அலசி பார்க்கும்போது பல பிரச்சனைகள் மனசாட்சி தொடர்பானவைகளாக இருப்பதை பார்க்கலாம். பணியிடங்களில் பல ஆண்டுகள் ஊறிப்போன மூத்தவர்கள் காட்டும் குறுக்கு வழிகள், பிறரோடு எழும் போட்டிகள், அந்த போட்டிகளில் வெற்றி பெற மனசாட்சியை அடகு வைத்தல், நேரிய கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறான சமரசங்கள், பணத் தொடர்பான பிரச்சனைகள், இப்படி சிறிது சிறிதாக மலைபோல குவிந்துவிடும் குப்பைகளைக் கண்டு இளையோர் மலைத்து விடுகின்றார்கள். அந்த குப்பையிலிருந்து எழும் துர்நாற்றம் அவர்களது மூச்சை, அவர்களுக்குள் இருக்கும் மனசாட்சியின் மூச்சை. நெஃபெஷ் என்று சென்ற வாரம் சிந்தித்தோமே, அந்த இறைவனின் மூச்சையே நிறுத்தும் போது இந்த இளைஞர்கள் நிலைகுலைந்து போகின்றார்கள், வழி தடுமாறுகின்றார்கள். வீடு திரும்பும்போது எதையோ பறிகொடுத்ததைப் போல, தொலைத்து விட்டதைப் போல உணர்கின்றார்கள். அவர்கள் முக்கியமாக தொலைப்பது அவர்களுடைய மனசாட்சியை, ஆன்மாவை.
உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகத்தின் வழிகளுக்கு வேகத்திற்கு ஈடுகொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய மனசாட்சியை, ஆன்மாவை நாம் இழக்க வேண்டியிருக்கும். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித லோயோலா இஞ்ஞாசியார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் உலகப் புகழை தேடி ஓடிக்கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு இந்த ஆபத்தை பற்றி எச்சரிக்கை கொடுத்தார் என்ற வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இஞ்ஞாசியார் தன்னுடைய கற்பனையிலிருந்து இந்த எச்சரிக்கையை தரவில்லை. இயேசு கூறிய எச்சரிக்கையை அவர் எதிரொலித்தார். இயேசு கூறிய இந்த எச்சரிக்கை மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற 3 நற்செய்திகளிலும் காண கிடக்கின்றது.
மத்தேயு அதிகாரம் 16. தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன?
ஆன்மாவை, மனசாட்சியை இழந்துவிடாமல் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போல இன்னும் பல கோடி புனிதர்கள் நமக்கு வாழ்க்கை பாடங்களை தந்து சென்றுள்ளனர். அதேபோல் உலகை வெல்வதாய் நினைத்து ஆன்மாவை இழந்து இறுதியில் தற்கொலையில் தங்கள் வாழ்வை முடித்துக் கொண்ட கிளியோபாட்ரா, ராபர்ட் கிளைவ், அடால்ஃப் ஹிட்லர் போன்றோரின் வரலாறும் நமக்கு பாடமாய் அமைகின்றது. அன்பு நெஞ்சங்களே, ஒருவர் முழு ஈடுபாட்டோடு ஒரு பணியை செய்வதை குறிக்க உயிரை கொடுத்து வேலை செய்கிறார் என்று சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் புட்டிங் ஒன்ஸ் ஹார்ட் அண்ட் சோல் என்ற உருவகத்தை பயன்படுத்துகின்றோம். அதாவது, ஒருவர் தன் இதயத்தையும் ஆன்மாவையும் கொடுத்து பணி செய்கின்றார் என்று சொல்வார்கள். இதைத்தான் குமரகுருவர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்.
மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார்.
அன்புள்ளங்களே, கருமமே கண்ணாகி எந்நேரமும் இயந்திரகதியில் ஓடும் வாழ்வில் ஆன்மாவை இழக்கும் ஆபத்து உள்ளதென உணர்ந்த இறைவன் ஓய்வு நாளை உண்டாக்கி அதை புனிதப்படுத்தினார். நமது உடல் வேகமாக வந்துவிட்டது, நமது ஆன்மா வந்து சேரும் வரை இங்கு தங்குவோம் என்று இந்த சிந்தனையின் துவக்கத்தில் நாம் குறிப்பிட்ட அந்த ஆப்பிரிக்க தொழிலாளிகள் சொன்னதையும் இறைவன் நமக்கு தந்துள்ள இந்த ஓய்வு நாள் கட்டளையோடு இணைத்து பார்க்கலாம். கடவுள் தந்த 10 கட்டளைகளில் தாய் தந்தையை மதித்து நட, கொலை செய்யாதே போன்ற மிக முக்கியமான கட்டளைகளுக்கு இணையாக ஓய்வு நாளை கடைபிடிக்க மறவாதே என்ற கட்டளையையும் அவர் கொடுத்துள்ளார். வேறு எந்த கட்டளைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த கட்டளைக்கு மட்டும் உண்டு. வேறு எந்த கட்டளைக்கும் தன்னை ஓர் எடுத்துக்காட்டாக கூறாத இறைவன் இந்த ஓய்வு நாள் கட்டளையை கூறும்போது தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார்.
விடுதலை பயணம் அதிகாரம் 20. 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார்.
தான் ஓய்வெடுத்தது போல் நம்மையும் ஓய்வெடுக்க அழைக்கும் இறைவனின் இந்த கூற்று நற்செய்தியில் ஏசு சொன்ன மற்றொரு கூற்றை எனக்கு நினைவுபடுத்துகின்றது.
யோவான் நற்செய்தி 13:34. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, ஓய்வெடுப்பதையும் அன்பு காட்டுவதையும் இணைத்து பார்ப்பது செயற்கையாக தெரியலாம். ஆனால் சற்று நிதானமாக ஓய்வெடுத்து சிந்தித்தால் இதன் இணைப்பு விளங்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறிது ஓய்வு கிடைக்கும்போது அந்த சூழ்நிலையை பற்றி அதிக தெளிவு கிடைக்கும். முக்கியமாக பிரச்சினைகள் மத்தியில் நாம் மலைத்து போயிருக்கும் நேரத்தில் ஓய்வு கட்டாயம் பல தெளிவுகளை உருவாக்கும். உடல் அளவில் நாம் எடுக்கும் ஓய்வு உள்ளத்தில் பல விந்தைகளை செய்யும். அன்புள்ளங்களே, சில சமயங்களில் வலுக்கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் ஓய்வும் நமது வாழ்வின் அவசியமான அவசியமற்ற உண்மைகளை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். அண்மையில் இந்த உலகமே வியந்து பாராட்டிய சிலே நாட்டு சுரங்க விபத்தில் நடந்ததும் இதுதானே. 69 நாட்கள் பூமிக்கடியில் புதைக்கப்பட்ட அந்த 33 தொழிலாளர்களும் இறைவனை அதிகம் நினைத்தனர், இறைவனிடம் நெருங்கி வந்தனர் என்பதற்கு பல சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த தொழிலாளர்களிலேயே மிக இளையவரான 19 வயது நிரம்பிய ஜிம்மி சான்சஸ் என்பவர் அக்டோபர் 12ஆம் தேதி அனுப்பிய ஒரு செய்தியில், இங்கு உண்மையிலேயே 34 பேர் இருக்கிறோம். கடவுள் எங்களை விட்டு எங்கும் செல்லவில்லை, எங்களுடனேயே தங்கி இருக்கின்றார் என்று எழுதியிருந்தார். இந்த செய்தி பலரையும் பல வழிகளில் பாதித்துள்ளது. அதிலும் இளையோர் இது குறித்து கணனியில் இப்போது பல செய்திகள் எழுதி வருகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, ஓய்வு நமது மனதை உடலை புத்துயிர் பெற செய்யும். உயிரை கொடுத்து நாம் செய்யும் பணியால் நாம் இழந்த உயிரை, ஆன்மாவை மீண்டும் நமக்கு பெற்றுத்தரும் வல்லமை பெற்றது ஓய்வு. இந்த ஓய்வு நேரத்தை நமது குடும்பங்களோடு, அதுவும் குடும்பத்தோடு கூடி வந்து ஜெபிப்பதில் செலவிட்டால் நாம் இழந்த ஆன்மாவை மட்டுமல்ல, நாம் இழந்த நிம்மதி, உடல் நலம், குடும்ப பாசம் என்று பலவற்றையும் நாம் மீண்டும் கண்டடைய முடியும். அவர் எனக்கு புத்துயிர் அளிக்கிறார், என் ஆன்மாவை மீண்டும் எனக்கு அளிக்கிறார் என்ற 23 திருப்பாடலின் வரிகள் நம்மை தொடர்ந்து சிந்திக்க, நம்மை தொடர்ந்து வழிநடத்த இறைவனை வேண்டுவோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.